ஓம் சிவாயனம். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் மூன்றாவதான சதருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 29. நந்தியம்பெருமான் கூறுகிறார், சனத்குமாரரே, பகவான் ஸ்ரீ சிவபெருமான் எடுத்த ஓர் உயர்ந்த திருவோதாரத்தின் பெயர் ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் என்பது. இதில் நபகன் என்கிற மன்னருக்கு ஆன்மீக அறிவூட்டியது பற்றிய நிகழ்ச்சி கூறப்படுகிறது. இதை இப்பொழுது உனக்கு கூறுகிறேன், கவனமாக கேள். சாந்த தேவ மனுவின் மூத்த புதல்வர் இக்ஷ்வாகு. 9வது மகன் நரகன். இவனது மகன் நாபாகன் என புகழப்பட்டவர். நாபாகனின் மகன் அம்பரீஷன். இவர் ஸ்ரீ விஷ்ணு பக்தர். அந்தரணர்களிடம் இவர் கொண்ட பக்தியைக் கண்டு துர்வாச மகர்ஷியே மகிழ்ச்சி கொண்டார். முனிவரே, அந்த அம்பரீஷனது பாட்டனார் நபகனின் சரிதத்தைத்தான் நான் கூறப்போகிறேன். இந்த நபகனுக்குத்தான் சிவபெருமான் ஆன்மீக ஞானத்தை அருளி செய்தார். மனுவின் பிள்ளையான நபகன் சிறந்த அறிவாளி. அவர் அனைத்து வித்தியைகளையும் படித்தறி ஆவல் கொண்டு புலன் அடக்கத்தோடு வெகுகாலம் குருகுலத்தில் வசித்தார். இதற்கிடையில் இஷ்வாகுங்கலிய சகோதரர்கள் நபகனுக்கு ஒரு சிறிதளவு பங்கு கூட தராமல் தங்கள் தந்தையின் சொத்துக்களை தாங்களே பகிர்ந்தெடுத்துக் கொண்டு தங்கள் தங்கள் பாகத்திற்கான ராஜ்யத்தை மிக ஒழுங்காக அரசாண்டு வந்தனர். அவர்கள் தங்கள் தந்தையின் கட்டளை கிணங்கித்தான் சொத்தை பிரித்துக் கொண்டனர். பிரம்மச்சாரியான நபகன் வேதங்களை அதன் 6 அங்கங்களுடன் கசடர கற்று தேர்ந்து குருகுலத்தில் இருந்து வெகு காலம் கழித்து தம் வீடு திரும்பினார். அங்கு வந்தபின்தான் தன் சகோதரர்கள் தந்தையின் சொத்துக்களை தங்களுடன் பிரித்துக் கொண்டுள்ளதை அறிந்தார். தனது பங்கை பெறும் ஆசையில் இக்ஷ்வாகு முதலிய தன் அண்ணன்மார்களிடம் மிகுந்த அன்போடு, சகோதரர்களே, எனக்குள்ள பாகத்தை தராமலேயே நீங்கள் அனைவரும் முழுச்சத்தையும் தங்களுக்குள் பிரித்துக் கொண்டு விட்டீர்களே. இப்பொழுது மனமும் வந்து எனக்கும் பாகத்தை தாருங்கள். நான் எனது பங்கை பெறவே இப்பொழுது இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார். ஒரு சகோதரன் கூறுகிறான், இச்சொத்தை பிரிக்கும் நேரத்தில் நாங்கள் உனக்கான பங்கை பிரிக்க மறந்துவிட்டோம். இப்பொழுது நம் தந்தையையே உனக்கு பாகமாக தருகிறோம். நீயும் அவரையே பாகமாக எடுத்துக் கொள்ளலாம், சந்தேகமே வேண்டாம். சகோதரன் கூறியதை கேட்ட நபகனுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. உடனே அவர் தன் தந்தையிடம் சென்று, தந்தையே, நான் வித்தியைகளை கற்றுத்தேர விரும்பி இதுவரை குருகுலத்திலேயே பிரம்மச்சாரியாக மாணவனாக இருந்தேன். இதற்கிடையில் என் சகோதரர்கள் என்னை விலக்கிவிட்டு முழு சொத்துக்களையும் தங்களுக்குள்ளேயே பிரித்துக் கொண்டனர். நான் திரும்பி வந்து என் பாகத்தை பற்றி கேட்க அவர்கள் தாங்கள் தான் என் பாகம் என்கின்றனர். ஆகவே நான் தங்களுக்கு பணிவிடை செய்ய வந்துள்ளேன் என்று பணிவாக கூறினார். இதை கேட்டவரது தந்தைக்கு பெரும் வியப்பாக இருந்தது. அப்பொழுது சார்த்த தேவ மனு தன் மகனுக்கு தேர்தல் கூறி, மகனே, அவர்கள் கூறியதை நம்பாதே. அவர்கள் உன்னை ஏமாற்றவே இவ்வாறு கூறியுள்ளனர். நான் உனக்கு இப்பொழுதுள்ள உலகியலுக்கான இன்ப சாதனமாக ஆக முடியாது. அந்த வஞ்சகர்கள் என்னையே உனக்கு சொத்தாக தந்திருப்பதால் உனது ஜீவனத்திற்கான ஒரு உபாயத்தை இப்பொழுது கூறுகிறேன் கேள். ஆங்கில சகோதரத்தில் பிறந்த நன்கு படித்த அந்தணர்கள் இப்பொழுது ஒரு பெரிய வேள்வி செய்து வருகிறார்கள். அதில் தினமும் 6வது வேளையில் செய்ய வேண்டிய கர்மாவை பற்றி அவர்கள் நன்கு அறிந்தாரில்லை. அவர்கள் அதை மறந்து நிற்கிறார்கள். நீ அங்கு சென்று விஸ்வேதேவர்கள் பற்றிய அந்த 2 சூக்தங்களையும் அவர்களுக்கு சொல். அதனால் அவர்கள் செய்யும் வேள்வி முறைப்படி செய்யப்பட்டதாகும். அந்த வேள்வியை முடித்த மந்திரர்கள் சொர்க்கம் செல்கையில் அவர்கள் மனமும் வந்து தங்கள் வேள்வியில் மீதமான அனைத்து செல்லத்தையும் உணக்களிப்பார்கள் என்று ஆறுதல் கூறி அனுப்பினார். தந்தை கூறியதை கேட்ட தனையன் நபகன் சத்தியத்தையே கடைபிடிப்பவர். அதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த உத்தமமான வேள்விக்கு சென்றார். முனிவரே, அங்கு 6வது நாளில் செய்ய வேண்டிய கர்மங்களில் அந்த சடங்குகளில் அறிஞரான மனுமகன் நபகன் விஸ்வேதேவர்களை பற்றிய 2 சூக்தங்களையும் மிக தெளிவாக ஓதினார். வேள்விக்கான சடங்குகள் முடிந்தபின் அந்த ஆங்கீர சகோத்திர அந்தணர்கள் வேள்வியில் மிகுந்த தங்கள் பாகமான தனத்தை நபகனுக்கு அளித்துவிட்டு சொர்க்கம் சென்றனர். வேள்வியில் மிகுந்த பொருட்களை நபகன் எடுத்துக்கொள்ள நினைக்கையில் திருவிளையாடல் புரியும் அழகரான சிவபிரான் உடனே கிருஷ்ண தரிசனன் என்கிற அந்தணராக வேடம் தரித்து அங்கு தோன்றினார். அவரது திருமேனியோ அழகு களஞ்சியம், மகிட்ட கண்கள். வந்தவர் நபகனிடம், அப்பா, யார் நீ? இந்த செல்வத்தை நீ ஏன் எடுத்துக் கொண்டிருக்கிறாய்? இது என் பாகமாயிற்றே. உன்னை இங்கு அனுப்பியது யார்? இவை அனைத்தும் உள்ளபடி சொல் என்று கேள்விகளை அடுக்கினார். நபகன் கூறுகிறார், இது வேள்வியில் மீதமான தனம். வேள்வியைச் செய்த ரிஷிகள்தான் இதனை எனக்கு அளித்தனர். ஆகவே இது எனது சொத்தல்லவா? இதை எடுத்துச் செல்வதை நீ எவ்வாறு தடுக்க முடியும்? ஸ்ரீ கிருஷ்ண தரிசனன் கூறுகிறார், அப்பா, நம் இருவருக்குமான இச்சச்சரவில் உனது தந்தைதான் தீர்ப்பு சொல்லத்தக்கவர். நீ அவரிடம் சென்று அனைத்தையும் சொல். அவர் என்ன தீர்ப்பு கூறுகிறாரோ அதை அப்படியே ஒளிவு மறைவின்றி இங்கு வந்து சொல். வந்தவர் கூறியதை கேட்ட நபகன் தந்தையிடம் சென்று அவர் கூறியது அனைத்தையும் அப்படியே கூறினார். இதை கேட்டதும் சாந்ததேவ மனுவிற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி ஒன்று ஞாபகம் வந்தது. உடனே சிவபிரானது திருவடித்தாமரைகளை மனத்தில் சிந்தித்த வண்ணம் கூறலானார். மனு கூறுகிறார், அப்பா, வேள்வியில் மிதமான செல்வத்தை நீ எடுக்காதே என்று உன்னை தடுத்தவர் சாட்சாத் சிவபிரானே. ஏனெனில் இப்பிரபஞ்சத்தில் உள்ளவை அனைத்துமே அவருடையது தானே. அதனால் வேள்வியில் கிடைக்க பெரும் செல்வத்தில் அவருக்குத்தான் விசேஷமாக அதிகாரம் உள்ளது. வேள்வியில் மீதமான பொருட்கள் அனைத்தும் ஸ்ரீ ருத்ரனுடைய பாகம் என நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வேள்வியில் மீதமான அனைத்து பொருள்களையும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் சர்வேசனான சிவபிரானுக்குத்தான் உண்டு. அவர் விரும்பினால்தான் அப்பொருட்களை மற்றவர் எடுத்துக் கொள்ளலாம். உனக்கு அருள் புரிவதற்காகவே பகவான் அம்மாதிரியான திருமியை தாங்கி அங்கு வந்துள்ளார். அங்கு சென்று அவர் மனதை குளிரச் செய். உன் தவறுக்காக அவரிடம் மன்னிப்பு கேள். அவரை வணங்கி துதி. தந்தையின் கட்டளையை ஏற்ற நபகன் திரும்பிச் சென்று சிவபிரானை வணங்கி துதித்து இருகரங்களையும் கூப்பிய வண்ணம், மகேசா, விண், மண், பாதாளம் என்கிற மூலகங்களும் தங்களுடையதே. அப்படியிருக்க வேள்வியில் மிதமான பொருட்கள் தங்களுடையது என்பதில் ஐயமேது? சந்தேகமின்றி இந்த வேள்வியில் மிகுந்த பொருட்கள் அனைத்தும் தங்களைத்தான் சேரும் என்று எனது தந்தை தீர்ப்பளித்தார். இறைவா, நான் உன்னை புரிந்து கொள்ளாது ஏதோ பிரமையில் தவறுதலாகச் சொன்னவற்றை தாங்கள் மன்னித்தருட வேண்டும். உண்மையில் பெரும் குற்றம்தான். தங்கள் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி என் தவறுகளை மன்னித்தருட வேண்டுகிறேன், கருணையை கொள்ள வேண்டுகிறேன் என்று பன்முறை வேண்டி வணங்கினார். அப்பொழுது அங்கு வந்த சாந்ததேவ மனுவும் தனது தவறுதலுக்காக மன்னிக்க வேண்டி துதித்தார். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண தரிசனன் நபகனை கருணையோடு பார்த்து புன்முருவளித்தவாறே கூறலானார். ஸ்ரீ கிருஷ்ண தரிசனன் கூறுகிறார், நபகனே, அறநெறி தவறாது. உனது தந்தை கூறிய தீர்ப்புத்தான் சரியானது. நீயும் உனது இயல்பிற்கேற்ப உண்மையையே பேசினாய். ஆகவே நான் மகிழ்ந்தேன். தொன்று தொட்டு வரும் பிரம்ம தத்துவத்தின் ஞானத்தை இப்பொழுது உனக்கு தருகிறேன். இப்பொழுது வேள்வியில் மிகுந்த அனைத்து பொருள்களையும் உனக்கே தந்துவிட்டேன். இத்தனையும் நீயே எடுத்துக்கொள். உலகியலில் மயங்காது, இன்பங்களை நுகர்ந்து பின் எனதருளால் நற்கதி பெறுவாயாக. இவ்வாறு அருளிய இறைவன் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்தருளினார். சாந்ததேவரும் தன் மகன் நபகனுடன் தன் இருப்பிடம் சென்றார். நபகனும் இவ்வுலக இன்பங்களையெல்லாம் முறைப்படி நுகர்ந்து முடிவில் சிவபதம் பெற்றார். சனத்குமாரதே, ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் என்கிற சிவாவதார கதையை இதுவரை கூறினேன். இக்கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் விரும்பிய பயன்கள் அனைத்தையும் பெற்று இன்புறுவர். அத்தியாயம் 30. நந்திகேஸ்வரர் கூறுகிறார், சனத்குமார மகரிஷியே, இனி சிவபிரான் ஏற்ற அவதூதேஸ்வர திருவவதாரம் பற்றி கூறுவேன் கேள். இத்திருவவதாரம் இந்திரனது செருக்கை அழிக்கவே மேற்கொள்ளப்பட்டது. முன்பொரு சமயம் இந்திரன் தன் குருவான வியாழ பகவானையும் மற்ற தேவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சிவபிரானை தரிசிக்க கைலை சென்றான். இவர்கள் வருவதை அறிந்த சிவனார் அவர்களை சோதிக்க திருவுள்ளம் கொண்டு அவதூதராக, அதாவது என் திசைகளே ஆடையாக கொண்ட திருமேனியை தாங்கினார். திருமேனியிலே ஒட்டு துணியும் இல்லை. கொழுந்து விட்டறியும் தீப்புடம்பை போன்ற திருமேனி கொண்டவர் ஆதலால் காண கண்கள் கூசின. ஆனாலும் திருமேனி அழகு சொல்லுக்கு எட்டாததாக இருந்தது. வரும் வழி முழுவதையும் அவர் மறைத்துக் கொண்டிருந்தார். பிரகஸ்பதியும் இந்திரனும் சிவனாரை காண வரும் பொழுது வழியேறுவோர் அழகிய அற்புத மனிதன் நிற்பதைக் கண்டனர். இந்திரனுக்கோ தனது பதவியின் செருக்கு இருந்தது. சிரிக்கினால் குருடனான இந்திரன் அங்கு நிற்பது சிவபெருமான் என்பதை அறியவில்லை. ஆகவே அவரைக் கண்டு, வழியில் மறித்து நிற்கிறாயே, நீ யார்? நீ இந்த நிர்வாண வேடத்தில் இங்கிருந்து வந்தாய். உன் பெயர் என்ன? உன்னையை ஒழிக்காம சொல். நேரம் தாழ்த்தாதே. ஸ்ரீ சிவபெருமான் இப்பொழுது கையில் தான் உள்ளாரா அல்லது வேறு எங்காவது சென்று உள்ளாரா? நான் இப்பொழுது அவரை தரிசிக்க என் குருவான வியாழ பகவானுடன் மற்ற தேவர்களுடன் அங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று அதிகார தோரணையில் கேட்டான். இந்திரன் பல தடவை கேட்டும் பகவான் ஒன்றும் கூறவில்லை. அவரோ செருக்கை அறுப்பவர், திருவிளையாடல்களில் புரிவதில் ஆவல் மிக்கவர், மூலகங்களுக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவர், பெரும் யோகி. ஆகவே மௌனமாகவே இருந்தார். தன் செல்வத்தால் செருக்குற்ற தேவர் கோனான இந்திரன் கோபமுற்றார். சடையாண்டியான அம்மனிதனை அதட்டியவாறே, மூடனே, புத்தியிலே உனக்கு? திரும்ப திரும்ப கேட்கிறேன், பதில் சொல்லாமலே இருக்கிறாயோ? இதோ என் வஜ்ரப்படையால் உன்னை கொள்கிறேன். யார் வந்து உன்னை காப்பாற்றுவார்கள் என்று பார்க்கலாம் என்று முழங்கினான். இவ்வாறு கூறிய இந்திரன் அந்த நிர்வாண மனிதனை சினத்தோடு பார்த்து அவரை வதைக்க வஜ்ரப்படையை ஏந்தினான். இதை கண்ட சிவபிரான் உடனே வஜ்ரப்படையை அசைவற்றதாக செய்தார். அவனது கசையும் கையும் அசைவற்று நின்றது. ஆகவே அவன் தன் வஜ்ரப்படையை பிரயோகிக்க முடியவில்லை. ஆனால் அந்த நிர்வாண புருஷரோ பெருஞ்சினம் கொண்டு கோபக்கனலால் இந்திரனை எரித்து விடுபவர் போல பார்த்தார். கைகள் செயல் இழந்ததால் சசி தேவியின் மணாளனான இந்திரன் மந்திரத்திற்கு கட்டுப்படும் நாகம் மந்திரத்தால் அதை சுற்றிலும் போடப்பட்ட கோட்டை தாண்ட முடியாமல் அதற்குள்ளேயே வடமெடுத்து சீறுவது போல் சீறினான். ஆனால் வியாழ பகவான் தன்னொழியால் எங்கும் ஒளிரும் அம்மனிதனைக் கண்டு இவர் சாட்சாத் ஸ்ரீ சிவபெருமானே என்று அறிந்து கொண்டார். உடனே இரு கைகளையும் கொப்பிக்கொண்டு துதிக்கலானார். துதித்தவன் இந்திரனை அவரது திருவடிகளில் விழச் செய்து, இறைவா இழை பங்காளரே, இதோ இந்திரன் தங்களது திருவடிகளில் வீழ்ந்து கிடக்கிறான். அவனையும் என்னையும் தாங்கள் தான் கடைத்தேற்ற வேண்டும். கோபத்தை விட்டு எங்கள் மேல் கருணை கொள்ளுங்கள். மகாதேவா, சரணம் பற்றிய இந்திரனை காத்தருடுங்கள். தங்கள் நெற்றிக் கண்ணிலிருந்து கிளம்பியது இவனை எரிக்க வருகிறது என்று வேண்டினார். பிரகஸ்பதியின் வேண்டுதலை செவிமடுத்த அவதூத வேடதாரியான கருணைக்கடல் சிவபிரான் சிறிதே புன்னகைத்து, சினத்தினால் என் நற்றிக் கண்ணிலிருந்து வெளியேறிய தீயை நான் எவ்வாறு திரும்பவும் ஏற்றுக்கொள்ள முடியும்? பாம்பு தனது சட்டையை உரித்தவின் அதை மறுபடியும் போட்டுக்கொள்ளவா முடியும் என்று கேள்வியை எழுப்பினார். யாழ பகவான் வேண்டுகிறார், தேவதேவனே, அடியார்கள் என்றென்றும் தங்கள் கருணைக்கு பாத்திரமானவர்கள் அல்லவா? உங்களுக்கோ பக்தவச்சலம், அடியார்க்கு எளியவன் என்பது பட்டப்பெயர். அதை உண்மையாக்கிக் கொள்ள வேண்டாமா? இந்த பயங்கரமான தீயை வேறு எங்கேயாவது போட்டுவிடுங்கள். ஸ்ரீ ருத்ரன் கூறுகிறார், தேவர்களின் குருவேன், உன்னை கண்டு மகிழ்ந்தோம். ஆகவே வரம் தர விரும்புகிறேன். இன்று நீங்கள் இந்திரனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்ததால் இன்று முதல் உங்களுக்கு ஒரு பெயர் ஜீவன் என்று புகழப்படட்டும். இன்று என் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிவந்த தீயை தேவர்களும் பொறுக்க முடியாது. ஆகவே இது இந்திரனை பீடிக்காவண்ணம் வெகுதொலைவில் எரிந்து விடுகிறேன். இவ்வாறு கூறிய சிவபிரான் அத்தீயை கையில் எடுத்து வெகுதொலைவில் உள்ள உப்பு கடலில் விட்டறிந்தார். அவர் தூக்கி எறிந்ததுதான் தாமதம். அந்நொடியிலேயே அது ஒரு பாலகன் குழந்தை வடிவை ஏற்றது. அக்குழந்தைதான் கடல் அரசனின் மகன் ஜலந்தரன் என பெயர் பெற்றது. பின்பு ஒருமுறை தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்க சிவபிரானே அசுரர்களின் தலைவனாக விளங்கிய இந்த ஜலந்தரனை கொன்றார். அவதூத வேடம் தரித்து வந்த சிவபிரான் இவ்வாறு ஓர் அழகிய திருவிளையாடல் நிகழ்த்தி பின் மறைந்து அருளினார். அவரது திருவிளையாடல்கள் அனைத்தும் உலகத்திற்கு நலம் விளைவிப்பவை என்றோ? இதனால் தேவர்கள் அச்சம் நீங்கினர். இந்திரனும் வியாழ பகவானும் கூட அச்சம் நீங்கி இன்பமுற்றனர். யாருக்காக அவர் வந்தாரோ அவர் சிவதர்சனம் பெற்று பிறவி பயனை பெற்றார். சனத்குமாரதே, இதுவரை உனக்கு கூறிய அவதூதேஸ்வரர் சரிதம் தீயவர்களை தண்டித்து நல்லவர்களை காப்பது, ஆனந்தம் அளிப்பது, பாவத்தை துடைப்பது, புகழ் இவ்வுலக விண்ணுலக இன்பங்கள் முடிவில் முக்தி ஆகிய விரும்பியதனைத்தையும் தரவல்லது. இதை ஒரே மனதுடன் கேட்பவர்களும் சொல்பவர்களும் இவ்வுலக இன்பவர்களின் இன்பங்களை பெற்று முடிவில் சிவபதவேறுவார்கள். அத்தியாயம் 31. நந்தியம்பெருமான் கூறுகிறார், சனத்குமார முனிவரே, பெண்களுக்கு இயற்கையாக தோன்றும் ஐயப்பாட்டை களையும் சிவபிரான் ஏற்ற ஆண்டிவதாரம் பற்றி கூறுகிறேன். தன் அடியாருக்காகவே சிவனார் ஏற்ற அவதாரம் இது. விதர்ப நாடு, அதன் அரசன் சத்யரதன். தர்ம நெறியே அவன் நெறி, வாய்மையே வெல்லும் என்னும் கருத்து உடையவன். சிவனடியார்களை சிவனாகவே எண்ணும் தர்மசீலன். அவனது அரசாட்சி அறநெறி தவறாதது. ஆகவே அவனது வாழ்நாட்களும் இன்பமயமாகவே கழிந்தது. ஒரு சமயம் சால்வதேச மன்னர்கள் இதுவரை இவனுடைய தலைநகரை நாற்புறமும் சுற்றி வளைத்துக் கொண்டனர். சத்யரதன் பெரும் போர் செய்ய வேண்டியிருந்தது. அவர்களோ பெரும் திறம் படைத்தவர்கள், படைபலமும் அதிகமும். பகைவர்களோடு போரிட்டதில் சத்யரதனுடைய பெரும் படைகளும் அழிந்தன. விதிவசத்தால் சத்யரத மன்னனும் சால்வர்களால் கொல்லப்பட்டான். மன்னன் இறந்ததும் மீதியுள்ள படைவீரர்களும் மந்திரிகளும் பயத்தால் கலங்கி சிதறி ஓடிவிட்டனர். முனிவரே, அப்பொழுது விதர்ப நாட்டு மகாராணி, அதாவது சத்யரதனின் மனைவி, நாற்புறங்களிலும் பகைவர்கள் சூழ்ந்திருந்த போதிலும் பெரும் முயற்சி செய்து ஏதோ ஒரு விதத்தில் தனது தலைநகர அரண்மனையிலிருந்து வெளியேறினாள். அச்சமயத்தில் அவள் நிறைமாத கர்ப்பிணி. ஆகவே சோகம் வருத்த மனம் திரும்பி அவள் சிவபிரானது திருவடிகளையே தியானித்தவாறு கிழக்கு நோக்கி தொலைதூரம் சென்றாள். பொழுது விடிந்தது. இறைவனது திருவருளால் அங்கு அருகில் ஒரு குளிர்ந்த தடாகத்தை கண்டாள். இதற்குள் தொலைதூரம் கடந்து வந்து விட்டாள். தடாகத்தின் அருகில் வந்தவள் அங்குள்ள நிழல் தரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்தாள். இறைவனது திருவருளால் மக்கள் நடமாட்டமே இல்லாத அம்மரத்தில் அம்மரத்தின் நிழலில் அவ்வரசி ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தாள். அந்நேரம் ஓர் உத்தமமான சுவ முகூர்த்தமாய் இருந்தது. ஜோதிடப்படி அனைத்து நலன்களும் மிக்கதான நேரம் அது. பிறந்த குழந்தையோ அனைத்து உத்தம லட்சணங்களையும் பெற்றிருந்தது. அரசி பிரசவித்த களைப்பில் விடாய் தீர நீர் அருந்த அங்குள்ள தடாகத்தில் இறங்கினாள். ஏதோ போதாத வேளை அத்தடாகத்தில் இருந்த ஒரு பெரும் முதலை அரசியை தன் உணவாக்கிக் கொண்டது. பிறந்த உடனேயே தாய் தந்தையரை இழந்த அக்குழந்தை பசியாலும் தாகத்தாலும் வீறிட்டு அழுதது. இதைக் கண்டு பரமசிவன் கருணை கொண்டு அங்கு தோன்றி குழந்தையை காத்தருளினார். இறைவன் திருவிளையாடன் அப்பொழுது அவ்வழியே ஓர் அந்தன பெண்மணி வந்தாள். அவளோ விதவை. வீடு வீடாக பிச்சை எடுத்து தன் வாழ்நாட்களை கழித்து வந்தாள். அவள் கையிலும் ஒரு வருடம் நிறைந்த அவளது குழந்தை. அவள் இப்பொழுது இந்த தடாகத்தின் அருகில் வந்தாள். வந்தவள் எவ்வித துணையும் இன்றி ஒரு குழந்தை அழுது கொண்டிருப்பதை கண்டாள். ஆள் நடமாட்டமே இல்லாத விடத்தில் குழந்தையை கண்டவள் மிகுந்த ஆச்சரியம் கொண்டாள். உடனே மனதிற்குள்ளேயே, ஆகா என்ன ஆச்சரியம், இப்பொழுது பிறந்த குழந்தை போல் இருக்கிறதே, தொப்புள் கொடி கூட இன்னும் அறுக்கப்படவில்லையே, தரையிலென்றோ விழுந்து கிடக்கிறது, இதன் தாயும் இங்கில்லை, தந்தை போன்ற உதவுபவர்கள் கூட இவரும் பக்கத்தில் இல்லையே, என்ன காரணமோ, இது யாருடைய பிள்ளையோ, இதன் பிறப்பு பற்றி கேட்கலாம் என்றாலோ அருகில் யாருமே இல்லை, இதை காண என் மனம் உருகுகிறதே, இக்குழந்தையையும் என் வயிற்றில் பிறந்த பிள்ளையைப் போலவே வளர்க்க ஆசை மிகுகிறது, இதன் குலமோ பிறப்போ தெரியாமல் எப்படி இதை தொடுவது என்று யோசிக்க நானா. இவ்வந்தன பெண்மணி இவ்வாறு சிந்தித்திருக்கையில் அடியார்க்கெளியவரான சிவபிரான் திருவிடையாளர் உரிய திருவள்ளம் கொண்டு ஒரு துறவி வேடம் தரித்து அங்கு வந்தார். வந்தவர் சற்றே நகைத்த வண்ணம், தாயே எப்பொழுதுமே சந்தேகத்திற்கும் கவலைக்கும் மனதில் இடம் தராதே, குழந்தை மிகவும் பவித்திரமானவன், தூய்மையானவன், இவனையும் நீ உன் பிள்ளையாகவே நினைத்து அன்போடு வளர்த்துவா என்று கூறி அருளினார். அந்தன பெண்மணி கேட்கிறாள், பெரியோரே நான் செய்த பெரும் புண்ணியம், தாங்கள் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறீர்கள், தங்கள் கட்டளைப்படி நிச்சயம் இக்குழந்தையை என் பிள்ளை போல நன்கு வளர்த்து வருவேன், ஆனால் இது யாருடைய பிள்ளையோ, மேலும் இப்பொழுது வந்துள்ள தாங்கள் யாரோ? ஆண்டியரசே, தாங்கள் கருணைக்கடலான சிவபிரான் தான் என்று என் மனம் கூறுகிறது, மேலும் இக்குழந்தை முற்பிறவியில் தங்களது சிறந்த சிவபக்தன், ஏதோ வினைப்பெயனால் இக்கட்ட நிலைக்கு ஆளாகியுள்ளது, அவ்வினைப்பெயனை அனுபவித்து அதன் பின் மறுபடியும் தங்கள் அருளால் சிறந்த நற்கதியை பெறப்போகிறது, நானும் தங்களது மாயையில் சிக்கித்தான் வழிதவறி இங்கு வந்துள்ளேன், தாங்கள் தான் இக்குழந்தையை வளர்ப்பதற்காகவே என்னையும் இங்கு வரச் செய்துள்ளீர்கள் என்று தோன்றுகிறது. ஆண்டியார் கூறுகிறார், அம்மையே இக்குழந்தை பரமசிவ பக்தனான விதர்ப்ப மன்னன் சத்தியரதனின் குழந்தை, சத்தியரதனை சால தேச மன்னர்கள் போரில் கொண்டு விட்டனர், கவலை கொண்ட அரசு இரவோடு இரவாக தன் அரண்மனையில் இருந்து தப்பி வந்து இத்தடாக கரையில் இக்குழந்தையை பெற்றாள், பொழுது விடைந்ததும் நீர்விடாய் தீர்த்துக் கொள்ள அவள் இத்தடாகத்தில் இறங்க அவளை இங்குள்ள முதலை விழுங்கிவிட்டது. அந்தன பெண்மணி கேட்கிறாள், ஆண்டியரசே இவன் தந்தை சத்தியரதன் உயர்ந்த போகங்களை அனுபவித்து வந்தவர், பாதியிலேயே சால்வதேச பகைவர்களால் ஏன் கொல்லப்பட்டார், இதன் தாயை முதலை விழுங்க காரணம் என்ன, இக்குழந்தை பிறந்தவுடனேயே உற்றமும் சுற்றமுமின்றி அனாதை ஆக காரணம் என்ன, எனது குழந்தையும் வறுமையில் வாடி பிச்சை எடுக்கும் நிலைக்கு வர காரணம் என்ன, எனது குழந்தையும் வறுமையில் வாடி பிச்சை எடுக்கும் நிலைக்கு வர காரணம் என்ன, இனி வருங்காலத்தில் எனது இந்த இரண்டு குழந்தைகளும் இவ்வாறு சுகம் பெறுவார்கள். ஆண்டியாக வந்த சிவபெருமான் கூறுகிறார், இக்குழந்தையின் தந்தையான விதர்ப்ப மன்னன் சத்தியரதன் முற்பிறவியில் ஒரு பாண்டிய மன்னன், அனைத்து தர்மநிலைகளையும் அறிந்தவன், உலகை அறநெறியில் பரிபாலித்தவன், ஒரு நாள் தோஷ காலத்தில் ஒன்றிய மனதோடு மகாதேவரான சிவபிரானை தியானித்து பூஜித்துக் கொண்டிருந்தான், அச்சமயத்தில் தலைநகரின் நாற்புறமும் ஏதோ கோலாகலமாக இருந்தது, அப்பெருஞ்சத்தத்தை கேட்ட மன்னன் ஏதோ கலவரம்தான் வெடித்ததோ என்ற கவலையில் சிவபூதையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அரண்மனைக்கு வெளியே வந்தான், அப்பொழுது அவனது திறன்மிக்க மந்திரி அவனது பகைவனான ஒருவனை பிடித்து வந்தான், பகைவனான அவனும் பாண்டிய மன்னனின் தளபதிகளில் ஒருவன் தான், இதை கண்ட மன்னன் எதையும் விசாரிக்காமலே கோபம் கொண்டு அவனது தலையை வெட்டச் செய்தான், சிவபூதையை பாதியில் விட்டவன் அதை பூர்த்தி செய்யாமலேயே இரவில் உணவும் உட்கொண்டான், இவனது மகனும் பூஜை முடிக்காமல் இரவில் அன்னம் உண்டு உறங்கினான், அந்த பாண்டிய மன்னன் தான் இப்பொழுது விதர்ப்ப மன்னனாக பிறந்தவன், சிவபூஜையில் நிகழ்ந்த தடங்களால் சுகபோகங்களை அனுபவித்து வரும்போது பாதியிலேயே பகைவர்களால் கொல்லப்பட்டான், முற்பிறவியில் இவனது மகனாக இருந்தவனே இப்பிறவியிலும் இவனது மகனாக பிறந்தான், சிவபூஜை நெறியை உரிய முறையில் கடைபிடிக்காததால் இவருமே நேரிட்டது, இக்குழந்தையின் தாய் முற்பிறவியில் தன் சக்கரத்தியை சூழ்ச்சி செய்து வஞ்சனையாக கொன்றாள், அந்த கொடிய பாவத்தால் தான் இன்று இவள் முதலையால் விழுங்கப்பட்டாள், அந்தன பெண்ணே இந்த உன் மகன் முற்பிறவியில் ஓர் உயர்ந்த அந்தணன், தன் வாழ்நாட்கள் முழுவதையும் தானம் வாங்குவதிலேயே தான் கழித்தான், வேள்வி முதலிய எந்த ஒரு நற்செயலையும் செய்தானில்லை, ஆகவேதான் இன்று இந்த வறுமை நிலை, இந்த தோஷங்கள் நீங்க இப்பொழுதே நீ சிவபிரானை சரணமாக பற்று, இவ்வொரு குழந்தைகளும் உபநயனம் ஆனவின் சிவபிரானை ஆராதிக்கட்டும், சிவபிரான் இவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருள்வார். இவ்வாறு அருளரை வணங்கி ஆண்டி வேடம் தரித்த சிவபிரான் இமைப்பொழுதில் தன் உண்மை திருமேனியில் காட்சி தந்தார். சிவனாரை கண்ட பெண்மணி இரு கைகளை வணங்கி குரல் தழுதழுக்க துதிக்கலானாள். பின் சிவபிரான் மறைந்தருளினார். சிவபிரான் மறைந்தருளியவின் அப்பெண்மணி அக்குழந்தையையும் தன் குழந்தையோடு தூக்கிக் கொண்டு தன் குடிசைக்கு வந்தாள். பின் ஏகசக்கர நகரத்தில் தன் குடிசையை அமைத்துக் கொண்டாள். அங்கு தன் குழந்தையுடன் அக்குழந்தைக்கும் நல்லுணவு அளித்து வந்தாள். உரிய சமயத்தில் அங்குள்ள அந்தணர்கள் அவ்விரு சிறுவர்களுக்கும் உபநயன சடங்கினை முறைப்படி செய்தனர். இரு சிறுவர்களும் சிவபூஜையிலேயே கண்ணுங்கருத்தமாக இருந்து வீட்டிலேயே வளர்ந்து இளைஞர்கள் ஆனார்கள். சாண்டில்ய முனிவரிடம் உபதேசம் பெற்று நியமத்தோடு விரதங்களை கை கொண்டு பிரதோஷ காலத்தில் சிவபூஜை செய்யலாயினர். அவ்வாறிருக்க ஒரு நாள் அந்தனச் சிறுவன் அரசகுமாரனை அழைத்துக் கொள்ளாமலே நதியில் நீராடச் சென்றான். அங்கு அவனுக்கு பொற்காசுகள் நிறைந்த ஒரு கிடம் கிடைத்தது. அதை எடுத்து வந்த அந்தனச் சிறுவன் அரசகுமாரனோடு வீட்டில் சிவபூஜை செய்து வந்தான். இவ்வாறு ஓராண்டு காலம் கடந்தது. இவ்வாறு இருக்க ஒரு நாள் அரசகுமாரன் அந்தனகுமாரன் தன் அருகில் உள்ள ஒரு காட்டிற்கு சென்றான். அங்கு எதிர்பாராத விதமாக திடீரென்று ஒரு கந்தர்வ பெண் வந்தாள். சிவபிரானது இன்னருளால் அவளை அவளது தந்தை அரசகுமாரனுக்கு திருமணம் செய்து தந்தான். அதனால் கந்தர்வ பெண்ணை மணந்த அரசகுமாரன் எவ்வித தடையுமின்றி பெறக்கரிய பேரரசை பெற்று மகிழ்ந்தான். முன்பு எந்த அந்தன பெண்மணி இவனை எடுத்து தன் மகனைப் போல வளர்த்தாலோ அவளேதான் பின் இப்பொழுது ராஜ மாதாவாக ஆனாள். அந்த அந்தன சிறுவன் இவனது தம்பியானான். இப்பொழுது அவ்வரச குமாரனது திருப்பெயல் தர்மகுத்தன். இவ்வாறு சிவபிரானது இன்னொருளால் அவரது திருவாராதனையின் மகிமையால் மன்னன் தர்மகுத்தன் தன் மனைவியுடன் விதர்பதேசத்தில் அரச நலன்குடலுடன் சுகபோகங்களை அனுபவித்திருந்தான். இதுவரை இறைவன் அண்டியாக வந்த திருவோதாரம் பற்றி கூறினேன். இது தர்மகுத்தனுக்கு இளமையில் இன்பமளித்த நிகழ்ச்சி. மிகவும் பவித்திரமான இக்கதை பாவத்தை துடைப்பது. பாவனமானது அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நாற்பெரும் பேர்களையும் அளிக்க வல்லது. விருப்பங்களை நிறைவேற்ற வல்லது. ஊன்றிய மனதுடன் இதை கூறுபவனும் கேட்பவனும் இவ்வுலக இன்பங்களை பெற்று முடிவில் சிவபதம் பெறுவார். சிவாயம் சிவாயம் சிவாயம்.